உபமானே என்ற பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இப்போது நாம் அதிலே 11வது செய்யுள் முதலாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். செப்பார் முலையை பங்கன் தன்னன் பெருந்துரையான் தப்பாமே தாரடைந்தார் மெட்டுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்தவார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலை பாடுத்தான் செப்பார் முறை பங்கன் செப்பூர் என்பது சிமிழ். இப்ப குங்கும சிமிழ் என்று சொல்லுகிறமே அதுக்கு செப்பு என்று பெயர். அந்த செப்பு போன்ற நகிலை உடையாளாகிய உமாதேவியனுடைய கணவன் தென்னன் பெருந்துரையான் பாண்டி நாட்டை ஆண்ட பெருமான் அவனுக்கு உள்ளடங்கிய திருப்பெருந்துறை என்ற ஊரிலே எழுந்தருளி இருக்கிற பெருமான் தப்பாமே தாழடைந்தார் தன்மையினான் அவன் தன் அடியாருடைய உள்ளங்களை எல்லாம் உரிக்க விடுகிறவன் என்று சொல்கிறார். யாருடைய உள்ளத்தை உருக்குகிறான் என்று கேட்டால் தாழ் அடைந்த தன்னுடைய திருவடியை அடைந்தவர் நெஞ்சு மனத்தை உருக்கும் உருகச் செய்கின்ற தன்மையை உடையவன். அந்த தாளையும் கூட எப்படி அடைய வேண்டும் என்று சொல்கிறார். தப்பாமே ஒரு நேரம் கூட தவறவிடாதபடி அந்த நெஞ்சத்தை அடைய வேண்டும். அடைதல் என்பது இங்கு இடைவிடாது நினைத்தல். சிவபெருமானுடைய திருவடியை இடைவிடாது நினைத்தலைத்தான் தப்பாது தாளடைந்தார் என்று சொல்கிறார். இறைவனுடைய வழிபாடு ஒரு நாள் கூட நிற்கக்கூடாது. அந்த வழிபாடை முற்றாமையே பணி செய்தல் என்பதாக தேவாரங்களில் எல்லாம் குறிப்பிட்டார்கள். அந்த முற்றுப்பாடு இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு நிலையைத்தான் இங்கே தப்பாமையே என்ற ஒரு சொன்னாலே கூறுகிறார். ஒரு நாள் கூட தவறவிடாதபடி அந்த இறைவனுடைய திருவடியை அடைதல் என்பது சிந்தித்தல். எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அடியாருடைய மனத்தை மேலும் மேலும் உருக்குகின்ற தன்மையுடையவன் அந்த பெருமான். அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவித்த அப்பார் சடையப்பன் அவன் பாண்டி நாட்டை சிவலோகமாக்கினான் என்று சொல்ற. எப்பொழுது சிவபெருமான் சிவலோகமாக்கினார் அதுக்கு ஏதாவது வரலாறு இருக்கிறதா என்று பார்த்தால் பாண்டி நாட்டை சிவலோகமாக்கினதாக திருவிளையார் புராணத்துல இல்ல. ஆனா பாண்டி நாட்டை ஆண்ட ஒரு பாண்டியன் வரகுணா என்ற பெயரை உடையவன் அந்த வரகுணனுக்கு சிவலோகத்தை காட்டினார் என்பதாகவும் திருவிளையாடல் இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. அந்த கதையை அவர் சொல்லல. பாண்டி நாட்டையே சிவலோகமாக்கிவிட்டார் என்று சொல்ற. திருநாவுக்கர சுவாமிகள் கைலாயத்தை பார்க்க வேணும்னு ஆசைப்பட்டார். கைலாயத்தை பார்க்கறதுக்காக இமயமலையில போகிறார். அவரால நடக்க முடியாத அளவுக்கு செயலற்று விழுந்து கிடக்கிற போது சிவபெருமான் வந்து உனக்கு திருவையாற்றிலே கைலாய காட்சி காட்டுறேன். கைலாயத்துல போய் பார்க்க வேண்டியது திருவையாற்றுல வந்து திருவையாரையே சிவலோகமாக்கி விட்டதை பெரிய புராணத்தில திருநாவுக்கருடைய நிகழ்ச்சியில பார்க்கிறோம். ஆனா பாண்டி நாட்டை சிவலோகமாக்கி விட்டார் என்பதற்கு ஏதாவது கதை இருக்கிறதான்னா அதுக்கு ஒன்றே ஒன்றுதான். திருவிளையார புராணத்திலே தடாதேய பிராட்டியாருடைய திருமண படலம் என்ற பகுதியை நாம் பார்த்தோம்னா தெரிஞ்சு கொள்ளலாம். தடாதேய பிராட்டியார் உமாதேவியார் தான் அப்படி அந்த பேர்ல அவதாரம் பண்ணியிருக்கார். அவருக்கு கணவராக சிவபெருமான் வர அந்த திருமணத்தன்றைக்கு உமாதேவியும் சிவபெருமானும் அங்கே எழுந்தருளி இருக்கிற காலத்துல சிவபெருமான் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு வர்ற காலத்தில் கைலாயத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் புறப்பட்டு வந்தார்கள். அங்கு கைலாயத்தில் எந்த விதமான தேவர்களையும் காட்சியும் பார்க்க முடியுமோ அத்தனை காட்சியும் அந்த திருமணத்திலே அத்தனை பேரையும் அங்கே பார்க்க. அதனால அன்று ஒரு நாள் திருமணம் நடந்த நன்றைக்கு கைலாயம் போல காட்சி அளிக்கப்பட்டது அந்த மதுரை. அதான் தான் திருமணம் செய்து கொண்டு அந்த பாண்டி நாட்டையே கைலாயம் போல் தோற்றுவித்த பெருமான் என்ற அந்த திருமண கால நிகழ்ச்சியைத்தான் இதில் சொல்கிறான். இப்படித்தான் நமக்கு உரையாசிரியர் சானார் தண்டபாணி தேசியர் எழுதியிருக்கார். அப்பாண்டி நாட்டை பாண்டி நாடாகிய மதுரையை சிவலோகம் ஆக்கிவித்த தான் திருமணம் செய்து கொண்ட காலத்திலே கைலாயத்தில் இருந்த அத்துணை பேர்களையும் அங்கே வரவித்து அந்த காட்சியை சிவலோக காட்சியாகவே காட்டினார். அப்பார் சடையப்பன் அப்பு ஆர் சடையப்பன் என்று அப்படி பிரிக்கணும். அப்புனா தண்ணீர் அர்த்தம், கங்கை. அப்பு ஆர் சடை, கங்கை நிறைந்திருக்கிற சடை, அப்படி பொருள் சுலபமா வேணும். அப்பார் சடையப்பன் கங்கையை, கங்கை நீர் நிரம்பி இருக்கிற சடையுடைய பெருமான், அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய ஆனந்த வார்களல். இதுவரையிலும் சிவபெருமானை சொல்லி வந்து இனி அந்த பெருமானுடைய திருவடியை சொல்ல வருகிறார். இந்த நாலாவது வரியுடைய கீதிலே அந்த பெருமான் உமாதேவியை ஒரு பக்கத்திலே உடையவன், திருப்பெருந்தொருளே எழுந்தருளி இருக்கிற பெருமான், இடைவிடாது திருவடியை வணங்குகின்றவருடைய நெஞ்சை உருக்கின்ற இயல்பை உடையவன், பாண்டி நாட்டையே சிவலோகமும் ஆக்கிவித்தவன், கங்கையை தலையிலே தரித்தவன் என்று இவ்வளவு சிறப்புகளை சொல்லி வந்து இப்பேற்பட்ட சிறப்புடைய அந்த பெருமானது ஆனந்த வார்களே பேரின்பம் நிறைந்திருக்கின்ற நீண்ட திருவடி, அவனுடைய திருவடி அத்துணை நீளமும் அகலமும் ஆழமும் உடையது. எத்தனை ஆன்மாக்கள் அந்த திருவடிக்கண் வந்தாலும் அத்தனை பேருக்கும் இருக்க இடம் கொடுக்கக்கூடியது ஆனதனாலே இந்த வார்கடல் நீண்ட இடம் கொடுக்கக்கூடிய பெரிய திருவடி என்பதாக சொன்னார். அந்த ஒப்பாக ஒப்பிவித்த, அதுக்கு முன்னாடி ஒப்பாகனு ஒரு சொல்லு, அடைக்கலமாக அடைக்கலம் கொடுத்த என்று பொருள். அந்த சிவபெருமானும் சரின்னு ஏற்றுகிறார். ஒப்பாக அந்த திருவடிகளும் ஒப்புக்கொண்டது, உன் திருவடியை நான் ஏற்றுகிறேன், அடைக்கலமானை கொடுக்க வந்ததை ஒப்பாக ஏற்கிறேன் என்ற அந்த திருவடி சொல்ல இவரும் தன்னுடைய உள்ளத்தை அந்த அடியார்கள் திருவடிக்கண்ணை கொண்டு போய் தம் உள்ளத்தை கொடுக்க அப்படிப்பட்ட உள்ளத்தை உடைய அடியார்கள் அப்படின்னு. திருவடிக்கே உள்ளத்தை ஒப்பித்தார்கள் என்றால் அது என்ன பொருள்? உள்ளத்திலே திருவடியை இறக்க இருக்க இடம் கொடுத்து விட்டார்கள். அந்த உள்ளத்தை தன்னுடைய உள்ளத்துல வேற எதையும் இருக்க இடம் கொடுக்கவில்லை, தன்னுடைய உள்ளத்துல திருவடி மட்டும்தான் இருக்கலாம் என்று திருவடிக்கே கொடுத்து விட்டார்களாம், திருவடிக்கு ஒப்புவித்தார்களாம், திருவடியை தவிர வேறு எந்த சிந்தனையும் அவர்களுக்கு இல்லை என்ற கருத்தை காட்டுவதற்காக திருவடியும் ஏற்றுக்கொள்ள தன்னுடைய உள்ளத்தை அவன் கை அந்த திருவடியின் கீழே ஒப்புவித்தார்கள் தங்கள் உள்ளத்தை. அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய உள்ளத்தில் இப்பொழுதும் இறைவன் இருக்கிறார். உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பேற்பட்ட மனமுடைய அடியார்களின் உள்ளத்தில் இறைவன் நிறைந்திருக்கிறான், வெளிப்பட்டு இருக்கிறான். அப்படி நிறைந்திருக்கின்றவன் இந்த உள்ளத்தில் மட்டும்தான் இருக்கிறானா என்றால் இல்லை, அப்பாலை அப்பாலைக்கு அப்பாலை அங்கும் இருக்கிறான். அப்பாலை அப்பாலைக்கு அப்பாலை என்று ரெண்டு சொல்றாரே அது என்ன? நாமெல்லாம் இப்போ வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிற இடம் இருக்கிறதே மாயாபுவனம். மாயாபுவனத்தையே ரெண்டு விதமாக பிரிக்கணும், சுத்த மாயாபுவனம் அசுத்த மாயாபுவனம். நாம் இருக்கிற இடம் அசுத்த மாயாபுவனம். இந்த அசுத்த மாயாபுவனத்துக்கு அப்பால் பட்ட இடம் சுத்த மாயாபுவனம். அந்த சுத்த மாயாபுவனத்துக்கும் அப்பாலும் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் தான் சூன்யம், ஒன்றும் இல்லாத இடம், மாயை என்ற பொருளும் இல்லாத இடம். அந்த இடத்தில் இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான், வேறு யாரும் அங்கு இல்லை. அந்த ஒருவரும் இல்லாத தான் மட்டும் தனித்திருக்கக்கூடிய இடம் இருக்கு, அதை சூன்யம் அல்லது உபாத் என்று சொல்லுவார்கள் ஞானிகள், அப்படி குறிக்கிற வழக்கு. அதைத்தான் அப்பாலைக்கு அப்பால், நாம் இருக்கிற அசுத்த மாயைக்கு அப்பால் என்பது சுத்த மாயாபவனம், அந்த அப்பாலைக்கு அப்பால் என்பது சூன்ய பிரதேசம். அந்த சூன்ய பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த பெருமானை பாடுங்கான் அம்மானாய், பெண்ணே நான் பாடுகிறேன் நீ கேள் என்று இந்த பாட்டினாலே அவர் தெரிவிக்கிறார். மயிப்பொழியும் கண்ணிகள் மாலோடு மால் அயனோடு இந்திரனும் எப்பிரவியும் என்னையும் தன் இன்னருளால் எப்பிரவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருக்கு மெய்ப்பொருட்கள் தோற்றமாய் மெய்யே நிலை வேறாய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடருளும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுருங்கான் அம்மானாய். மைப்பொலியும் கண்ணிகள். மை பூசப்பட்ட கண்ணையுடைய தோழியே நீ கேள் என்றிவள் பாடுகிறவள் தன் பக்கத்தில் இருக்கிற தோழியை பார்த்து சொல்ற. ரெண்டு பேர் இருந்து அம்மானை ஆடுகிறார்கள். ஒருத்தி ஆடும்போது பாடுகிறாள், இன்னொருத்தி எதிரே இருந்து கேட்கிறாள். இப்ப பாடுகிறவள் சொல்றாள், மை போலியும் கண்ணி, மை பூசிய கண்ணை உடையவளே. இது எதிரே இருந்து கேட்கிறவளை சொன்னது வார்த்தை. மை பூசப்பட்ட கண்ணை உடைய பெண்ணே கேள், நான் பாடுகிறேன் நீ கேள். மால் அயனோடு இந்திரனும் எப்பிரவியும் தேட. இந்த திருமால், பிரம்மன், இந்திரன் இவர்களெல்லாம் அந்த பரம்பொருள் எங்கிருக்கு எங்கிருக்கு எங்கிருக்குன்னு தேடினார்கள். எப்ப தேடினார்கள்? ஒரு பிறவி இல்ல, பல பிறவி எடுத்து தேடி பார்த்தார்கள். எப்பிறவியும் தேட, எந்தெந்த பிறவிதான் எடுக்கிறார்களோ ஒவ்வொரு பிறவியிலும் திரைவனை தேடி பார்த்தார்கள். அவர்களாலே கண்டுபிடிக்க முடியவில்லையா? மாலும் அயனும் இந்திரனும் ஆகிய இந்த மூன்று பேர்களும் எப்பிறவியும் தேட, தாம் எடுத்த எந்த பிறவி உண்டோ அத்தனை பிறவியிலும் தேடி பார்க்க அவர்களுக்கெல்லாம் கிடைக்காமல் என்னையும் தன் இன்னருளால் இப்பிறவி ஆட்கொண்டு. அவன் என்ன பண்ணிவிட்டான்? திருப்பெருந்துறையிலே வந்து என்னை இந்த பிறவியிலேயே காட்சி கொடுத்து விட்டான், நான் பார்த்து விட்டேன் என்று சொல்றார். என்னையும் அடியேனாகிய என்னையும், ஒன்றுக்கும் பற்றாதவனாகிய என்னையும் கூட தன் இன்னருளால் தன்னுடைய காருண்யத்தாலே வந்தான். நாம் போய் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அவனிடத்திலே ஒரு பேர் அருள் இருக்கு, அவன் தானாகவே வந்து எனக்கு காட்டி கொடுத்தான் என்று சொன்னார். ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, அது அம்மாவோடு விளையாடுது, அண்ணாமூச்சி புத்தி விளையாடுது. அம்மாவோட சொல்ற போது அது என்ன சொல்லுது? அம்மா நீ ஒளிஞ்சுகோ, நான் உன்னை தேடி பிடிக்கிறேன். சரி என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா என்ன பண்றாள், அந்த குழந்தை வேறு பக்கம் திரும்பி பார்க்கிற போது ஒரு கதவுக்கு பண்ண போய் தன்னை ஒளிச்சான் ஒளிந்து கொண்டு கதவை சாத்தி கொண்டாள். இந்த குழந்தை அங்கு தேடி இங்கு தேடி பார்த்தது ஒரு இடத்திலையும் காணும். அப்புறம் அழ ஆரம்பிச்சு. அழ ஆரம்பிச்ச உடனே இவள் கதவு எடுக்கிறது வெளியில வந்துட்டான். தாய் பிள்ளைக்கு எதுக்க போய் நிக்கிறேன்? இப்ப புள்ள வந்து தேடி அம்மாவை இருக்கிற இடத்துல பாக்கல, அம்மா தானாவே குழந்தை எடுக்க முன்னாடி போய் காட்சி கொடுத்து நீ அழாத, எதுக்காக தெரியல, நான் அதை வந்துட்டேன்னு அந்த குழந்தையை சேர்த்தன. அப்ப அந்த குழந்தை அழுகிற போது அந்த குழந்தை அழாம அதை காக்க வேண்டும் என்ற ஒரு காரூண்யத்தினாலே தாய் எப்படி தானே வந்து குழந்தைக்கு முன்னே தன்னை காட்டி கொடுத்தாளோ அது போலத்தான். எங்கும் யாருக்கும் காணாது ஒளிந்து கொண்டிருந்த பரம்பொருள் இந்த மாணிக்க மாசவர் கீழே இருந்து அழறார். உன பார்க்க முடியலையே பார்க்க முடியலையே என்று அழகு அழுகும்போது காரூண்யமுடையவனாகிய தாய் போன்ற அந்த பெருமான் தானே வந்து இங்கே குருநாதராக காட்சி எடுத்து இவருக்கு காட்சி கொடுத்துட்டான். ஆனா இந்திர முதலியவர்கள் தான் தங்களுடைய அகங்காரத்தினாலே நாங்கள் தேடி பிடிச்சு விடுறோமே தேடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் அழல, அதனால அவர்களுக்கு முன்னே இறைவன் வரவில்லை. அவர்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணிக்க வாசகர் பெருமானே ஒன்னு நான் காண முடியாது, எனக்கு திறமில்லை, நான் ஒன்றுக்கும் பற்றாதவன் என்று சொல்லி அழுத போது அவன் தானே வந்து விட்டான். அதனால்தான் ஒரு இடத்துல சொல்றார், அழுதால் உன்னை பெறலாமே. இதுவும் மாணிக்க வாசகருடைய வாக்கு தான். ஒரு இடத்துல சொல்ற, அழுதுட்டா உன்னை பார்க்கலாமே, அதனால உன்னை பார்க்க முடியலையே என்று என்றைக்கு நான் உள்ளத்திலே அழ ஆரம்பிக்கிறவனோ அன்னைக்கு நான் பார்த்து விடலாம் உன்னை, நீ நிச்சயம் வருவார். அது மாதிரி நான் அழுதனேன், அழுதனாலே என்னையும் ஒரு பொருளாக நினைத்து உன்னுடைய இன்னொருளால் உன்னுடைய காருண்யத்தினால் நீயாகவே வந்து இப்பிறவி ஆட்கொண்டு நான் எடுத்த இந்த மணிவாசகராகிய இந்த பிறவியிலேயே என்னை ஆட்கொண்டாய். குருநாதராய் வந்து திருப்பெருந்துறையை ஆட்கொண்டாய். அது மட்டுமல்ல, இனி பிறவாமே காத்து, இனி அடுத்த பிறவி எதுவும் உனக்கு இல்லை என்று சொல்லும்படியாக என்னை காவலும் காத்தாய், எனக்கு ரட்சகம் பண்ணிவிட்டாய். உனக்கு இனிமே அடுத்த பிறவி கிடையாது, இந்த ஒரே ஒரு பிறவிதான், இந்த பிறவி கொஞ்ச நாள் நீடிச்சிருக்கும், இது முடிஞ்ச பிறகு உனக்கு பிறவி இல்லை என்று சொல்லி என்னை நீ காப்பாற்றி விட்டாய். மெய்ப்பொருள் மெய்ப்பொருள்கள் தோற்றமாய், அந்த இறைவன் இருக்கிறானே அந்த இறைவன் எங்கே தோற்றமாக வெளிப்பாடாக இருக்கிறான்? மெய்ப்பொருட்கண் உண்மை பொருளிடத்தில் எல்லாம் அவன் விளக்கமாக இருக்கிறான். மெய்யே நிலை பேராய், எங்கே உண்மை உண்டோ அந்த இடத்திலே நிலையாகவும் இருக்கிறான். அப்பொருளும் பொருட்கும் தானேயாய், எப்பொருட்கும் தானேயாய், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் தான் தான் மூல காரணமாய் இருக்கிறான். அப்போ இந்த இறைவன் இந்த உலகத்திலே ரெண்டு விதமான பொருள் உண்டு. ஒன்று மெய்ப்பொருள், இன்னொன்று பொய்ப்பொருள். மெய்ப்பொருள்கள் தோற்றமாய் மெய்ப்பொருள் கண் தோற்றம். பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் என்ற ரெண்டிலே பொய்ப்பொருள் என்பது மாயாகாரியமாகிய பொருள்கள். அவன் எங்கே நமக்கு விளக்கமாக வருகிறான் என்றால் மெய்ப்பொருளிடத்திலே விளக்கமாக வருகிறான். மெய்ப்பொருள் என்பது அறிவு, ஞானம். ஞானத்தைத்தான் மெய்ப்பொருள் என்று சொல்றார். மெய்ப்பொருள் என்பதுதான் இறைவனுடைய திருமேனி, அறிவுதான் திருமேனி, ஞானமே திருமேனி. அதான் அவனை பிரம்மம் என்று வேதம் சொல்கிறது. வேதம் சொல்லுகிற பிரம்மம் என்பது ஞானஸ்வரூபம், ஞானமே வடிவம். ஞானமே வடிவமான பொருளின் கண் அவன் வெளிப்படையாக இருக்கிறான். ஞானத்தை எவர் பெற வருகிறாரோ அவரிடத்திலே இறைவன் வெளிப்பட்டு தெரிகிறான். மெய்யே நிலை பேராய், அந்த ஞானமே தன்னுடைய நிலைத்த இடமாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். எப்பொருளுக்கும் தானேயாய், மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் எதா இருந்தாலும் இந்த உலகத்திலே அவன் தான் தோற்றுவிக்கிறான். ஞானத்தை கொடுப்பதும் அவனே, அஞ்ஞானமாகிய அந்த மாயையாகிய பொருளை தோற்றுவிப்பவனும் அவனே. எப்பொருக்கும் தானேயாய், யாவைக்கும் வீடருளும், எல்லா பொருளுக்கும் மோட்சத்தை கொடுக்கிறான். யாவை என்றால் எவ்வகைப்பட்ட உயிர்க்கும், மனித உயிர் மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கூட அவன் மோட்சம் கொடுப்பான். அதாவது ஒரு உயிர் என்பது ஏதோ ஒரு உடம்பை பற்றி கொண்டு இருக்கிறது. அது மனிதர் உடம்பில் இருக்கிற போது மனிதன் என்று அந்த உயிரை சொல்றோம். அதே உயிர் ஒரு பறவைக்குள் இருந்தால் பறவை என்று சொல்றோம், விலங்குக்குள் இருக்கும்போது விலங்குன்னு சொல்றோம். ஆனா அதுக்குள் இருக்கிற உயிருக்கு மனிதன் என்றோ பறவை என்றோ அல்லது விலங்கு என்றோ வேறுபாடு கிடையாது. அந்த உயிர் என்னைக்கு பக்குவம் பெறுகிறதோ, பக்குவம் பெறுகிற காலத்தில் அது மோட்சத்துக்கு போயிடலாம். மனித உடம்பில் இருந்து பக்குவம் பட்டாலும் போயிடும், ஒரு பறவை உடம்புக்குள் இருந்தாலும் போயிடும், ஒரு விலங்கு உருவத்துக்குள் அது பக்குவம் பட்டாலும் மோட்சத்துக்கு போக முடியும். அதனால இறைவன் என்ன பண்ணுகிறான், எது எது பக்குவப்பட்டு வருகிறதோ அவற்றை எல்லாம் அந்தந்த உடம்பில் இருந்து பிரித்து உடனே மோட்சத்தை கொடுத்துடுறான். இதையெல்லாம் எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால் பல புராணங்கள்ல பார்த்தா தெரியும். மதுரையில இறைவன் 64 திருவிளையாடல் பண்ணியிருக்கிறான். அந்த 64 திருவிளையாடல்ல நாரைக்கு முத்தி கொடுத்த படலம் என்று இருக்கு. நாரை என்பது ஒரு பறவை. அந்த பறவையாகிய உடம்புக்குள் இருந்த ஒரு உயிர், ஒரு பரிபக்குவப்பட்ட ஒரு உயிர், அந்த பரிபக்குவ நிலையில் வந்த உயிரானது மனுஷ உருவத்தை எடுக்காம நாரை உருவத்தில் இருந்திருக்கு. அதனுடைய பரிபக்குவம் பார்த்து இறைவன் நாரைக்கு முத்தியை கொடுத்துடுறான். நாரையாயிருந்த அளவிலேயே அது உடம்பில் இருந்து நீங்கி அந்த ஆத்மா மோட்சத்துக்கு போயிடும். மனுஷனா இருந்தால்தான் மோட்சத்துக்கு போகலாம் என்பது இல்லை என்பதை இந்த புராணம் காட்டு. இன்னொரு கதை, சிதம்பரத்துல உமாபதி சிவாச்சாரியார் என்று ஒரு பெரியவர் இருந்தார். அவர் நல்ல ஞானி. சிவபெருமான் என்ன பண்ணார், அந்த சிதம்பரத்துல பெற்றான் சாம்பா என்று ஒரு புலையன் விறகு வெட்டி விற்று அதுல வருகிற பணத்தை கொண்டு ஜீவனம் பண்றான். இன்னைக்கு விறகு வெட்டினானா அந்த பொருளை கொண்டு அன்னைக்கு ஜீவனம் பண்ண, மறுநாளைக்குன்னு அந்த பணத்தை எடுத்து வைக்கிறதே கிடையாது. நாளைக்கு மறுபடியும் விறகு வெட்டிதான் சாப்பிடுவோம். மறுநாளைக்குன்னு சேர்த்து வச்சா நம்முடைய பிறவி மறுநாளுக்கு இன்னும் பறவை வரும், அண்ணன்னையோட சரியா போயிடணுங்கிற மாதிரி அவனுடைய ஆத்ம ஞானம் ஏற்பட்டு போச்சு. அவன் புலையனாயிருந்தா கூட அவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டதுனாலே அவனுடைய வாழ்விலேயே ஒரு திருப்பம் ஏற்பட்டு விடுகிறது. இப்படி உயர்ந்த ஒரு குறிக்கோளோடு ஆத்ம பக்குவம் வர 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 அவனுக்கு மோட்சம் கொடுக்கிற நிலை வந்து சிவபெருமான் என்ன பண்ணார், இந்த பெற்றான் சாம்பான் சாம்பான கொஞ்சம் மனசுல அவனுக்கு ஒரு அறிவு ஊட்டினார். நீ விறகு வெட்டுற, விக்கிற, நீ சாப்பிடுற, ஆனா இந்த விறகுல கொஞ்சம் நீ தர்மம் பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் நினைப்புல மனசுல ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அவன் தானே என்ன பண்ணா, அந்த ஊர்ல இருந்த உமாபதி சிவாச்சாரியார் மடம் ஒன்னு இருந்தது. அந்த மடத்துக்கு ஒரு கட்டு விறகு காலையில கொண்டு போய் வாசப்படியில போட்டு போடுவான். ஒதுவும் சொல்ல மாட்டான், காசையும் கேட்க மாட்டான், இதை உள்ள போய் கொண்டு வைங்கன்னு சொல்ல மாட்டான். வாசப்படியில போய் ஒரு விறகு கட்டு போட்டு போயிடுவான். அந்த மடத்துல இருந்த வேலை பார்க்கற வந்து வெளியில பார்ப்பார்கள், விறகு கட்டு கிடைச்சு சரி இந்த மடத்துக்கு யாரோ இங்க வச்சுட்டு போயிருக்காருன்னு அதை எடுத்து சமைச்சிருவார்கள். தினந்தோறும் இப்படி விறகு கட்டு வந்துகிட்டு இருக்கு. இது அந்த உமாச்சிபதி சிவாச்சாரியார் கூட தெரியாது. அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் கூட இப்படி ஒருத்தன் வந்து விறகு கட்டு போடுறான், அது சமையலுக்கெல்லாம் உபயோகப்படுத்தணும் அங்க சொல்லவே இல்லை. சிவபெருமான் ஒரு நாள் ஒரு ஓலை எடுத்து அதுல ஒரு பாட்டு எழுதி அந்த பெற்றான் ஜானமான் விறகு கட்டு எடுத்துட்டு வர்றான் இல்லையா, அவன் கையில கொடுத்து நீ விறகு கிட்டு போறியே, அந்த மடத்துல இந்த ஓலையை எனக்காக ஒண்ணு கொடுத்துறேன். அந்த ஓலையை நான் ஒரு அந்த அவங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் படிதான். இந்த ஓலை நாங்க கொடுக்கணும், எனக்காக நீ செஞ்சுறியா உபகாரம்னு கேட்கிறார் சிவபெருமான் வேற வெட்சத்துல. அவன் பார்த்தா, ஐயா பெரியவரே உங்களுக்கா இதென்ன, நான் விறகு கட்டே தூக்கமோ இந்த ஓலையை தூக்கம் தூக்கிட்டு போக மாட்டேன்னா இதையும் கொடுங்கோ கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போய் விறகு கட்ட போட்டான். அங்க வேலைக்காரன் நின்று வந்துட்ட, இந்த ஐயா இந்த ஒரு ஓலை வழியில ஒரு பெரியவர் உள்ள உங்களுக்கு கொடுக்க சொன்னாருன்னு அந்த ஓலையை கொடுத்துட்டு போயிட்டான். அந்த ஓலையை கொண்டு போய் உமாசிவாச்சாரியார்ட்ட கொடுத்தார்கள். உமாசிவாச்சாரியர் அந்த ஓலையை படிச்சு பாக்குறாரு. அதுல விறகு போடுற பெற்றாஞ்சாம்பானுக்கு முத்தி கொடுக்க வேண்டும், கீழே திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து போட்டு, சிவபெருமான் கையெழுத்து போட்டு இந்த வர்றாரு, இந்த பெற்றாஞ்சாம்பானுக்கு நீ நாளைக்கு முத்தி கொடுக்க வேண்டியது அப்படின்னு எழுதி அவர் பார்த்தார். யாருப்பா இந்த விறகு கொண்டாந்து போடுறாரமே பெற்றாஞ்சாமான் யாரு தினம்னு அவரு கேட்கிறாரு. இன்னைக்கு காலையில அவரு தாங்க அந்த ஓலையை கொண்டாந்து போன. சரி, அப்ப நாளைக்கு விறகு போட வந்தா அவரை விறகு போட்டு உற்றுறாரு, அந்த ஆளை நிறுத்தி வச்சுக்கோனா பாக்கணும் அப்படின்னு உமா சிவாச்சாரியார் சொன்னார். சரி என்று மறுநாள் அந்த பெற்றாஞ்சாமான் விறகு கட்டு போட்ட உடனே அங்க இருந்தவர்கள் எல்லாம், ஐயா உனக்கு பெரிய ஒரு பார்க்கணும்னு சொன்னார், கொஞ்சம் இருங்கோ அப்படின்னு பெற்றாஞ்சாமான். அங்க என்ன சுமாவதி சிவாச்சாரி வெளியில வந்து அவரை பார்க்கிறார். பார்த்தவனே அவர் ஞானியா தெரியறான், அவன் ஒரு புலையனாக ஒரு இழிந்த ஜாதியா அவர் கண்ணுக்கு தெரியல. சிவபெருமான் சொன்னது போல, நேற்று நீ ஓலை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாய், உனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று முத்தி கொடுக்க வேண்டும் என்று அந்த ஓலையிலே சிவபெருமான் எழுதி அனுப்பிச்சிருக்கார், நீ வாப்பா உன் மோட்சம் கொடுக்கிறேன். அவன் ஒண்ணும் சொல்லல, உள்ள போனான். அவன் ஒரு இடத்துல உட்கார வச்சார், யாகம் பழக்கிற, யாகம் பழத்து அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மாயையினுடைய தன்மைகள் எல்லாம் போக்குற யாகம் பழத்து. அந்த யாகத்திலே தீட்சை பண்ணுதல் ஒரு முறை இருக்கு, தீட்சையினாலே அவன் உடம்பில் இருக்கிற மாயா கர்மங்களை எல்லாம் போக்கிவிட முடியும். அது ஆச்சாரியனாலே அவன் என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக மாயல்ல அசுத்த மாயை, அதுக்கு மேல இருக்கிற மிஸ்ர மாயை, அதுக்கு மேல சுத்த மாயை, இந்த மூன்று மாயைகளையும் அவன் உடம்பில இருந்து நீக்கினார். அதுக்கப்புறம் அவனுடைய பாச கர்மங்களை எல்லாம் அந்த யாகத்தின் வழியாகவே நீக்கிறார். கடைசியில் அவனுடைய ஆணவத்தையும் அந்த யோக தெரியினாலே நீக்கிவிட்டான். அப்படியே ஒரு ஜோதியா மாறிட்டான், அப்படியே ஜோதியா ஆகாசில எந்த போயிட்டான். அவ்வளவுதான், அவன் மோட்சத்துக்கு அணைந்து விட்டான். ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் இது மாதிரி பெற்றாஞ்சாமான அவர் நெருப்பை வச்சு கொளுத்தி விறகோடு சேர்த்து அவனை கொளுத்திட்டார். இவர் பிராமணன், அவன் ஒரு பறையன் தன் மடத்துக்கு உள்ள வந்துட்டான்னு சொல்லி அவரை கொலை பண்ணிட்டாருன்னு ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிக்கும். அது ராஜா காதல உண்டு. ராஜா புறப்பட்டு வந்தான், இப்படி தவறு நடந்துட விசாரணை பண்ணுமே. அந்த உமாவிசிவத்தை கூப்பிட்டு, ஏய்யா நீ பறையனாச்சு ஒருத்தன், அவனை உனக்கு பிடிக்கலன்னா இப்படி நெருப்பு வச்சு கொளுத்தி அவனை கொண்டுலாமா, இது பாவம் இல்லையான். இப்ப ஏன் அவனை கொலை பண்ணல, நடராஜமூர்த்தி எழுதி கொடுத்த கடிதம் இது இருக்குது, அவனுக்கு மோட்சம் கொடுக்க சொன்னார், நான் யாகம் செய்த என்னுடைய நீட்சையினாலே அவனுடைய பாசங்களை எல்லாம் போக்கினேன், அவனுடைய ஆத்மா ஜோதிமயமாக கடவுளை அடைஞ்சிருக்க. ராஜா இதை நம்பல, இது என்ன ஐயா, நீ யாகம் பண்ணி அவனுக்கு மோட்சம் கொடுத்தங்கிறது யாராவது பார்த்தார்களா, ஒருத்தரும் பார்க்காம நீ அவனை கொளுத்திவிட்டு இது மாதிரி மோட்சம் கொடுத்தேன்னு சொன்னா நம்ப முடியுமா, அப்படியானா நீ இன்னொன்னு செஞ்சு காட்டு அப்படின்னு கேட்கற. இன்னொருத்தங்க எங்க போவாரு, இன்னொருத்தர மாதிரி பக்குவம் உள்ளவராக இருந்தா தானே செஞ்சு காட்ட முடியும். சத்தியாய் நடராஜா நினைக்கிறார். உடனே ஒரு இவர் பூஜை பண்ற அறையில இருந்து அபிஷேகம் பண்ற தண்ணி கோமகம் வழியா கீழே போய் வெளியில உழுது, அங்கே ஒரு முள்ளை செடி ஒண்ணு முளைச்சு, அந்த முள்ளைச்செடியே ஒரு பெரிய பக்குவம் அடைஞ்சு வச்சு, ஒரு பெரிய புண்ணிய ஆத்மா அங்க முள்ளிச்செடியா முளைச்சு இந்த அபிஷேக தீர்த்தத்தை தினம் பெற்று 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 தன் பாவத்தை போய்கிட்டே இருக்கு. நடராஜாவுக்கு அசரீரியா சொன்னார், முள்ளிச்செடிக்கு முத்தி விடுவோம். ராஜா வாய்ச்சிட்டு போனாரு, இது வரைக்கும் பாருங்க முள்ளிச்செடி, அதே யாகத்தை நான் பண்றேன், இந்த முள்ளிச்செடியை நான் ஒண்ணு தொடல, என்ன நடக்குது பாருங்கன்னு. இப்படி யாகம் கொண்ட வளர்த்தார், யாகம் பண்ணார், முள்ளிச்செடிக்கு தீட்சை பண்றாரு. அதனுடைய மாயை சுத்தம் அசுத்தமாயை மாயை சுத்தமாயை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி அந்த உயிருக்கு அந்த முள்ளிச்செடிக்குள்ள இருக்கிற உயிருக்கு பாசத்தை அப்புறம் வினை நீக்கி அதனுடைய ஆணவத்தையும் நீக்கிட்டார். தீட்சா முறையிலேயே யாகத்தினால் நீக்கினார். அந்த முள்ளிச்செடி அப்படி பக பக பண்ணி எரிஞ்சு தீயா மாறி அது இருந்து தனி ஜோதியா அந்த ஆத்மா மட்டும் மேல போயிட்டு எல்லாரும் பார்த்தாரு. அப்புறம் பார்த்தா முள்ளிச்செடி இல்லை. ஆக முள்ளிச்செடியுடைய உடம்பெல்லாம் மாயா காரியத்தினாலே அழிக்கப்பட்டு அது உள்ள இருக்கிற ஆத்மா மட்டும் ஜோதி சுரூபமா மோட்சம் போய்விட்டது என்று அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம். இதனால என்ன தெரிகிறது, எந்த விதமான உடம்பிலே ஆத்மா இருந்தாலும் அதுக்கு பரிபோக்கம் வந்துவிட்டால் அந்த உடம்பில் இருந்தபடியே மோட்சத்துக்கு போகலாம். நாளை மோட்சம் போயிருக்கேன். ஒரு கீழ்ச்சாதிக்காரனாகிய பறையன் உடனே மோட்சம் போயிருக்கிறான். ஒரு முள்ளி செடி கூட, ஒரு செடி கூட மோட்சம் போயிருக்கு. ஆகவே உடம்பை பற்றி கவலை இல்லை, ஆத்மாவை பற்றி தான் கவலை. ஆத்மா பரிசுத்தமாக வந்து விட்டால் அந்த பரிசுத்தமான ஆத்மா உடனே மோட்சம் போகலாம். ஆகவே சரீரத்தினாலே எவ்வளவோ தவறு செய்திருக்கலாம், அந்த தவறுகளை பற்றி கவலை இல்லை. ஆனா அந்த சரீரத்துக்குள் இருக்கிற ஆத்மாவை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாம் புனிதப்படுத்திக் கொண்டு சுத்தமாக ஆக்கிக் கொண்டு மாற்றிக் கொண்டு வந்து விட்டோமானால், அதாவது திரும்பி போய் விட்டோமானால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இதுதான் நம்முடைய சாஸ்திரங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம். அதனால அவர் சொல்றார், யாவைக்கும் வேடருளும். தேவர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, நரகர் மட்டுமல்ல, விலங்கு, பறவை, செடி முதலிய எவ்வகைப்பட்ட உயிர்களுக்கும் மோட்சம் கொடுக்கிறோம். யாவைக்கும் வேடருளும் அப்பொருளாம் நம் சிவனை. எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கிற சிவன் அப்பொருளாம். அந்த அ என்ற எழுத்திற்கு பொருளா இருக்கிறவன் அங்கு ஜாக்கிரதையா அர்த்தமன். அகர வடிவாக இறைவன் இருக்கிறான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லா எழுத்துக்கும் அகர முதலாயிருப்பது போல எல்லா உயிர்களுக்கும் இறைவன் முதலாயிருக்கிறான் திருவள்ளுவர் சொன்னாரே, அதே கருத்து தான் இந்த வரிக்கு வருது. அப்பொருள் அகரப்பொருளாக என்ற ஒரு உயிர் எழுத்து மற்ற உயிருக்கும் முதல், மற்ற மெய்யெழுத்துக்களுக்கும் ஒரு தலை. அதுபோல பரமேஸ்வரமாயிருக்கிற இறைவன் மற்ற உயிர்கள் தேவர்கள் போன்ற உயிர்களுக்கும் அவன் தலைவன். சாதாரண ஊர்வகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிர்களுக்கும் அவன் தலைவன். ஆகவே எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கிறதுனாலே அப்பொருள் அகரப்பொருள், அகரம் போன்ற பொருள், அகர முதலாக இருக்கிற பெருமான் என்று நம்முடைய மற்ற நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து தான் இந்த வார்த்தைக்கு பொருள். அப்பேற்பட்ட பெருமானை பாடுதுங்கான் நான் பாடுகிறேன், அம்மானாய் பெண்ணே என்றவள் பாடினாள். சாஸ்திரத்துல அகர முதல் என்றதை அந்த திருவுரு பயன்கள் சொல்லியிருக்கார். தேவாரத்துல இந்த ஞானசம்பந்தருடைய தேவாரம் திரு ஆப்பனூர் என்று சொல்கிற மதுரைக்கு பக்கத்துல, அதுல கூட அகர முதலானை அணி ஆப்பானூர் ஆப்பனூரானை என்று தேவாரத்துல கூட பாடியிருக்க. அதே பொருள் இங்கே திருவாசகத்திலும் இந்த தொடர்பு இருக்கிறது. கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தேன்பாய வண்டொலிப்ப செம்மா செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை பாடுக்கான் அம்மானாயே. இப்போ அம்மானைக்க ஆடுகிற பெண் சொல்றாள், இந்த 12 பாடல் வரையிலும் அவள் பாட்டு பாடியதே பார்த்தோமே தவிர பாடும்போது ஆடுகிறாள் என்ற செய்தி வரல. அவள் கையில 3 காய் வைத்திருக்கிறாள். 2 காய், 2 கையில 2 காய் இருந்து 1 காய் மேல இருந்து, அந்த மேல இருந்த காய் கீழே விழறதுக்குள்ள கையில் இருக்கிற காயை மேல வீச்சுட்டு அது விழுகிற காயை பிடிக்கிறாள். அந்த காய் இப்படி திரும்பி வரும்போது இந்த காயை மேல வீச்சுட்டு அந்த காயை பிடிக்கிறாள். இப்படி மாத்தி மாத்தி 3 காயும் சாமர்த்தியமாக பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டம். ஆட்டமும் ஆடணும், பாட்டு பாடணும், இதுவரை பாண்டதான் பாடணும். இப்ப ஆடுகிறாள் என்பது இப்ப இந்த முதல் 2 வரியிலே சொல்ற. ஆடும்போது கை இப்படி அப்படி ஆடும் இல்லையா, அப்ப கையில இருக்கிற வளைய சத்தம் போடுதானா, கையாறு வளை சிலம்ப. அதான் முதல்ல சொன்னார், என்ன காய் கையில் இருந்து இப்படியும் அப்படியும் ஆட்டும் போது கை ஆடுவதனாலே கையில் வளை ஒலிக்க, கையில் இருக்கிற வளையல்கள் ஒலிக்கின்றன. கையார் வளை சிலம்ப காதார் குழையாட, காதில் இருக்கிற அந்த குழை என்ற தொங்கட்டம் ஆடுது. என்ன அந்த மேல போற காயை எப்படி எப்படி திரும்பி திரும்பி பாக்கணும், காய் எங்க போகுதோ அந்த இடத்துல திரும்பி பார்த்து அது பிடிச்சாகணும். அப்ப முகம் அசையணும், முகம் அசைந்தால் காதில் இருக்கக்கூடிய குழை ஆடணும். ஆக காய்கள் இருக்கிற காய் வீசுவதனாலும் அந்த வீசப்பட்ட காயை பிடிப்பதற்காக கண் அந்த காய் எங்கே வருகிறது பார்ப்பதனாலே தலை அசைத்ததனாலும் கையார் வளை சிலம்ப காதார் குழையாட என்று ரெண்டும் சொன்னார். அப்புறம் மையார் குழல் புரள தலை அசை அசை என்னாச்சு, அப்படி கூந்தலும் பின்பக்கம் ஆடி ஆடி அதை அவிழ்ந்து தொக்க ஆரம்பிச்சு முதுகுல போய் புரள். இவ ஆடுற ஆட்ட வேகத்தினாலே கூந்தல் அவிழ்ந்து தொங்கி நூல் முதுகிலே பொருள ஆரம்பித்தது. கூந்தல் அவிழ்ந்தவுடனே அந்த கூந்தலில் வச்சிருந்த பூவில் இருந்த தேன் கீழே ஒழுக ஆரம்பிக்கிறது. தேன் பாய தேன் கீழே ஒழுகுச்சு. தேன் கீழே ஒழுங்கின உடனே இந்த தேனை குடிக்கிறதுக்காக வண்டு வந்து வண்டு ஒலிப்ப அங்கே வண்டு வந்த அந்த தேனின் பருகி ஒலியை செய்ய இதுவன் ஆடுகிற ஆட்டத்தின் போது ஏற்பட்ட இந்த நிலைகள். இந்த நிலை எனக்கு ஆட்டத்திலே இந்த ஒரு அபிநயம் தோன்ற அதுக்கப்புறம் நான் பாடப்போகிறேங்கிற முதல் ரெண்டு வரி அவள் ஆடும்போது அவளுடைய ஆட்டத்தினுடைய இயல்புகளை சொன்னார். அதுக்கப்புறம் இவள் பாடுகிற பாட்டினுடைய இயல்பு சொல்றார்.